கொலோசியர் 4:3 6 வரையும் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். 3-6 வரையும் அந்த வசனங்களை நான் வாசித்து ஜெபம் பண்ண பிறகு அந்த வசனங்கள் சொல்லுகின்ற சத்தியத்தை குறித்து சிந்திக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதி இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லி முடிச்சிட்டார். முதல் 3 இப்ப இந்த 4 கடைசியா சில காரியங்களை சொல்லி அதுக்கு பிறகு பல பேருக்கு தன்னோட ஊழியக்காரர்களா இருந்தவர்களுக்கு வாழ்த்துகள்களை சொல்லி இதை முடிக்க போகிறார். அந்த நேரத்தில் கடைசியா அவர் சொல்லுகிற காரியம் பார்க்கிறோம். இங்க 2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி 3 சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கின்ற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே வேறு காரியங்களிலே கவனத்தை செலுத்தி வீணாய் போய்விடாதபடி உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உமக்கு உரிய அந்த ஆராதனையை செலுத்தி அந்த ஆராதனையின் ஒரு பகுதியாக நீர் நமக்கு தந்திருக்கின்ற சத்தியங்களை குறித்து கேட்கவும் சிந்திக்கவும் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் எந்த விதத்திலும் பிசாசு இடைப்பட்டு எங்களுக்கு தடையாக இருந்து விடாதபடி எந்த விதமான ஆத்மீக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தடையாக இருந்து விடாதபடி பேசுகிறவனுக்கும் கேட்கிறவர்களுக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். அந்த வசனம் பலமுள்ளதாக பலருடைய இருதயங்களிலும் பலனளிக்க இந்த இடத்தில் மட்டுமல்ல எங்கெல்லாம் இந்த தேசத்தில் உம்முடைய வசனம் சத்தியமாக விசுவாசத்தோடு பிரசங்கிக்கப்படுகிறவர்களோ அங்கெல்லாம் நீர் பிரசன்னமாகி உம்முடைய ஊழியக்காரர்களையும் உம்முடைய மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட ரட்சிப்பின் தேவனாக இருக்கிற நீர் பலரையும் ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக இணைத்துக் கொள்ளும். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், வேதம் வாசித்திருப்பவர்களுக்கு நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு இடத்துல அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். எந்த விதத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தில் ஒன்று பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, அந்த ராஜ்யம் வரும்படியாக நாம் விசுவாசிகள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரமண்டலத்தில் இருப்பது போல அவருடைய சித்தம் இந்த உலகத்திலையும் நடக்கும்படியாக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் அந்த ஜெபத்தை சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு பார்த்து அதன்படி அந்த ராஜ்யத்துக்காக ஜெபிப்பதும் அந்த ராஜ்யத்திற்குரிய பணிகளில் ஈடுபடுவதும் கிறிஸ்தவர்களுடைய கடமை, சபைகளினுடைய கடமை. ஆனா அப்ப ஆண்டவர் அப்படி சொல்லுகிற பொழுது, என்னுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற பொழுது எதை குறித்து சொல்லுகிறார்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய இருதயத்துல அவருடைய ஆட்சி நடக்கிறது தான் அவருடைய ராஜ்யம். நம்ம நினைக்க கூடாது ஏதோ ஒரு பெரிய அரசாங்கத்தை வச்சு அவர் ஆண்டவர் இந்த உலகத்துல நடத்த போறாருலாம் நம்ம நினைக்க கூடாது. அவர் வந்து ஒரு ராஜாவா இங்க வரப்போறதில்லை. அந்த அவர் உலகத்தில் இருந்த மாதிரி சரீரத்தோட இருந்து இங்க ஆட்சி செய்ய போறதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்துல பாவிகளாக இருக்கிற மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய இருதயங்களில் குடியேறி அவருடைய கட்டளைகளை அவர்கள் இந்த உலகத்துல பரலோகத்துல இருப்பது போல இந்த உலகத்துல செய்து வாழ்கிறத தான் அந்த ஜெபம் குறிக்கிறது. அப்படி அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல வரணும்னா பாவியாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் போய் அவனுடைய வாழ்க்கையில இயேசு குடியேறி அவன் இயேசுவுக்காக இந்த உலகத்துல இயேசுடைய கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றி வாழணும்னா நாம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது அந்த விஷயம் நடக்கணும்னு சொன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். என் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை சொல்லாம இந்த உலகத்துல நடக்க போறதில்லை. வெறும் ஜெபத்தால அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரப்போறதில்லை. புரியுதுங்களா? கத்தியாலையும் ஆயுதத்தாலையும் அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்துல நம்ம கொண்டு வர முடியாது. அதை சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாகத்தான் அந்த ராஜ்யம் ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது. ஏன்? அந்த சுவிசேஷம் இயேசுவை குறித்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துல என்ன அடங்கி இருக்கிறது? ஒரு மனிதனுடைய பாவம் போக்கப்படுவதற்காக இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பது அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. விளக்கமாக என்ன விதமாக இயேசு தன்னை பலியாக கொடுத்து அந்த கிருபையின் மூலமாக ரட்சிப்புக்குரிய காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. அதை மக்கள் கேட்கிற பொழுது அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டு அது மக்கள் கேட்கிற பொழுது ஆவியானவர் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அதை மனிதர்களுடைய இருதயத்தில் பயன்படுத்தி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்படி அவர் ஜீவனை கொடுக்கிற பொழுதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யம் நிகழ ஆரம்பிக்கிறது. இதே போல பாவிகள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாறி இயேசுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நடத்துகிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தில் வளர்கிறது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சுவிசேஷம் ஒரு வைராக்கியமும் அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான பாரமும் இல்லாத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதில் வைராக்கியமும் பாரமும் இல்லாம ஒரு சபையா இருக்க முடியாது. என்னதான் பெரிய காரியங்களை செய்தாலும் கூட நமக்கு அந்த சுவிசேஷ வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன பார்க்கிறோம்? சுவிசேஷ ஊழியங்கிறது ரொம்ப குழப்பமா மாறி போயிருக்கு. எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு வார்த்தையை தான் கேட்கிறோமே தவிர சுவிசேஷம் சுவிசேஷமாக சொல்லப்படுவதில்லை. மனுஷனுக்கு தேவையானது ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதம்? அவன் பாவம் போகணும். பாவம் போகாம வேற எந்த ஆசீர்வாதமும் யாருக்கும் வர முடியாது. நாம கூட ஆண்டவட்ட வந்தவங்க பாவத்தை செய்து கொண்டிருந்தா என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் போயிடும். அந்த பாவம் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. மனுஷனுக்கு எந்த ஆசீர்வாதமும் வர முடியாதபடி அவன் அதை அனுபவிக்க முடியாதபடி அவனுக்கு உள்ள தடையாக இருக்கிற இது ஒரு காரியம் எது? பாவம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவத்தை செய்து பாவத்தின் வழியில போய் ஆண்டவருக்கு ஐக்கியத்துக்கு விரோதமாக நம்ம இருக்கிற பொழுது என்ன ஜபம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே வராது. அது ஆசீர்வாதம் செய்தி இன்னைக்கு போலித்தனமா இருக்கு பாருங்க. மனுஷன் பாவம் போறதுக்கான சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அவன் பாவம் போன பிறகுதான் அவன் கர்த்தர்கிட்டயே போக முடியும், அவரை துதிக்க முடியும், ஆராதனை செய்ய முடியும், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது சுவிசேஷ ஊழியத்துல, சுவிசேஷத்துல சொல்றதுல வைராக்கியம் எடுக்கணும். மனுஷ பாவம் போகிறதுக்கு சுவிசேஷம் தேவையாக இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். அந்த சுவிசேஷம் என்னங்கிறத நம்ம நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த சுவிசேஷத்துல அடங்கி இருக்கிற காரியங்கள் என்ன என்பது நமக்கு தெளிவா தெரியணும். சும்மா அப்ப நீ இயேசுட்ட வந்திருப்பா உனக்கு எல்லா ஆசீர்வாதம் வருங்கிறது சுவிசேஷமே இல்லை. அது பொய். அதுவல்ல சுவிசேஷம். எது சுவிசேஷம்? மனித பாவம் போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாருங்கிறது தான் சுவிசேஷம். பாருங்க, அந்த பெரிய காரியம் என்ன? பாவமே இல்லாம பரிசுத்தமான தன்னுடைய ஒரே குமாரனை மனிதனுடைய பாவம் போக்கப்படுவதற்காக சிலுவையில ஒரே தடவை பலியாக கொடுத்திருக்கிறாருங்கிறது சுவிசேஷம்.
அவர் அப்படி பலியாக கொடுத்துக்கப்பட்டிருப்பதனாலே அவர் நிறைவேற்றிய அந்த காரியங்கள் மூலமா தான் ரட்சிப்பு மனுஷனுக்கு கிடைக்க முடியும். ஆகவே ரட்சிப்புக்கு வழி ஏற்படுத்தி இருக்கின்ற இயேசுவை நீ விசுவாசிக்கிற பொழுது உன்னுடைய பாவம் போகிறது. இதைத்தானே சொல்லணும் சுவிசேஷமா. மனுஷ பாவம் போகிறது தான் மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். நாம மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன? அந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுவதுதான். ஆகவே நம்முடைய சபையிலும் கூட இந்த சுவிசேஷ வைராக்கியம் அதிகமா இருக்கும், அந்த பாரம் நமக்கு இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு 10-15 பேர் கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பெங்களூர்ல சபையே கட்டல. அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். இந்த இடத்துல ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டி ஒரு சபையை ஏற்படுத்தி இருக்கிறார்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சபை அவருடைய வரப்போகிற அந்த ராஜ்யத்துக்கு ஒரு கருவியா பயன்படணுங்கிறதுக்காகத்தான் அவர் அதை செய்திருக்கிறார். அதனால யோசிச்சு வச்சுங்க, அவருடைய ராஜ்யம் வருவதாக, அந்த ராஜ்யம் வாரதுக்கு நாமும் ஒரு கருவியாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் இந்த பகுதியில், நம்ம இருக்கிற பகுதியில ஏற்படுவதற்கு நாம எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஆயுதமாக இருந்து அவரால் நாம் பயன்படுத்தப்படணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷ வைராக்கியம், சுவிசேஷ பாரம் நமக்கு நம்ம சபைக்கு இருக்கணும். அது எப்பவும் தளர்ந்து போகாம நம்ம பார்த்துக்கணும். அது நெருப்பு எரியற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உங்க குடும்பத்தில் ஆண்டவரை அறியாதவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்காக நாம சுவிசேஷ வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணணும், உழைக்கணும். இவ்வளவு நேரம் தான் நான் ஏன் சொன்னேன், ஏன்னா இந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த கொலோசிய நிருபத்தை எழுதின பொழுது, அந்த நிருபம் ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது அவருடைய எண்ணம் எதுல இருந்திருக்குன்னு பாருங்க. கடைசியா எப்போ நம்ம சொல்ல போறோம்னா, அது முக்கியமான காரியத்தை தான் சொல்லுவோம் முடிக்க போற நேரத்தில். ஏன்னா அதான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார், நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் விழித்திருந்து, அப்படின்னா ரொம்ப கவனமா இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரும் அவர் எதுல கவனத்தை செலுத்துகிறார். இப்ப நான் சொன்ன அந்த சுவிசேஷ ஊழிய பணியில தான் கவனத்தை செலுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அவசியமான அந்த சுவிசேஷ பணியில தான் அவர் கவனம் செலுத்துகிறார. பார்க்கிறோம் முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த இடத்துல அந்த சுவிசேஷ பணியை குறித்து, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அவருக்காக ஜெபம் பண்ணணும்? தனிப்பட்ட விதத்துல அவருடைய தேவைகள் தீர்க்கப்படுவதற்காக அவர் ஜெபம் பண்ண சொல்லல. என் மூலமாக அந்த தேவனுடைய திருவசனம் சரியாக முறையாக தேவனுடைய சித்தப்படி தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட வேணுங்கிறதுக்காக அவர் நம்ம ஜெபம் பண்ண சொல்லுகிறார். பாத்தீங்களா? எனக்கு சாப்பாடு வேணும், என்னுடைய உலக சரீர தேவைகள் நிறைவேற்றப்படணும்னு அவர் அங்க ஜெபம் கேட்கவே இல்லை. தன் மூலமாக தேவனுடைய வசனம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட வேண்டும், எந்தவித தடையும் ஏற்படாதபடி அது பிரசங்கிக்கப்படணுங்கிறது தான் அவர் ஜெபம் பண்ணும்பாக தன்னுடைய மக்கள்கிட்ட கேட்கறத பார்க்கணும். எந்த அளவுக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த பிரசங்கம் செய்யணும், தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும், தொடர்ந்து அந்த சுவிசேஷம் இடைவிடாமல் சொல்லப்படணும் தன் மூலமாகங்கிற ஒரு பாரம் இருந்திருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? இங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பவுல் இதை சொல்லுகிற பொழுது இருந்த இடம் வந்து பிரசன், ஜெயில இருந்திருக்கிறார். ஜெயில இருந்து எழுதப்பட்ட நிருபம், பவுலுடைய சில நிருபங்களை பிரசன் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அவர் ஜெயில இருக்கிற நேரம் சபைகளின் தேவைகளுக்காக அவர் எழுதின கடிதங்கள், அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம். கொலோசியர் சபையில சில பிரச்சனைகள் இருந்தது, சில பேர் போலித்தனமான செய்திகளை சொல்ல ஆரம்பித்தாங்க, சில விசுவாசிகள் தளர்ந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால அந்த சபை போதகரின் மூலமாக விஷயங்களை அறிந்து கொண்ட பவுல் அது எப்படி தீர்க்கலாங்கிறதுக்காக ஆலோசனைகள் சொல்லி இந்த கடைசியா இந்த இடத்துல தனக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறார். அப்ப அவர் பிரசன்ல இருக்கிற நேரம் ஏன் அவரை ஜெயில போட்டாங்க? தேவனுடைய செய்தி பிரசங்கம் செய்யப்படுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவங்க தான் அவரை ஜெயில போட்டாங்க. பவுலை பிடிச்சி ஜெயிலில் போட்டா சொல்லப்படுகிற சுவிசேஷத்துக்கு ஒரு தடை ஏற்படுத்திடலாங்கிறது அவருங்களுடைய கனவா இருந்துச்சு. அதனால தான் பவுல் ஜெயிலில் இருந்தார். ஜெயில்னு சொல்லுகிற பொழுது நீங்க நினைச்சிடக்கூடாது, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஜெயில்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வசதியான இடம். ஏன்னா இந்த மனித உரிமைகள்லாம் எப்பவுமே கவனமா பார்த்துக்கணும்னு ஒரு இது மேல்நாடுகள்ல ரொம்ப இருக்கு. நம்ம ஊர்ல எங்க இருக்கு மனித உரிமை? யாருக்குமே ஒரு உரிமையுமே இருக்காது, எழுத்துல இருக்கும் ஆனா நடைமுறையில இருக்காது. வெளிநாடுகள்லாம் பார்த்தா அவங்க ரொம்பவும் இந்த மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. மனித உரிமைகள் பாதுகாப்புன்னா அவன் ஜெயில இருக்கிறவனும் மனுஷன் தானே, அதனால அவனுக்கு சாதாரண உரிமைகளை அவன் எந்த இடத்துக்கு போனாலும், செத்து போனா தவிர அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நாட்டு பிரஜையா இருந்தா அவனுடைய மனித உரிமைகளை யாருமே எடுத்துட முடியாது. அவன் ஜெயில இருந்தான், அவன் ஜெயிலுக்கு போயிருந்தா அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை ஜெயில் தானேன்னு தவிர அவன் மனித உரிமைகள் எல்லாம் எடுத்துட முடியாது. ஆகவே அவனுக்கு ஜெயில ஒரு நல்ல ரூம் இருக்கும், அவன் டாய்லெட் வசதி எல்லாம் அருமையா செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கும், அவனுக்கு டிவி கூட இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கிற விட அங்க போயிடலாம்னு கூட யோசிப்போம், அந்த அளவுக்கு பிரசன்ல வசதி இல்லைங்களா. ஆனா அங்க பவுல் இருந்தப்ப அதெல்லாம் இல்ல, ரொம்ப இருட்டா இருக்கும் ஜெயில், அதெல்லாம் அழகா அங்க செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. சில நேரம் அவரை ஜெயில வச்சிருந்தாங்க, இருங்கிற பொழுது கை ரெண்டும் சங்கிலியில கட்டப்பட்டு சுவரோட கட்டப்பட்டிருக்கும், கால் ரெண்டும் பாரமா இரும்பு குண்டு போட்டு கட்டி வச்சிருந்திருப்பாங்க, ஏன்னா அசைஞ்சு அங்கங்க போயிட முடியாது. அப்படி சில நேரம் அவருக்கு ஒரு வீட்டுல வச்சு ஹவுஸ் பிரிசன் சொன்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க, சில நேரம் அங்கங்க போகலாம் ஆனா வெளில போக முடியாது. இப்படி மாறி மாறி அவருக்கு இருந்துச்சு. ஆகவே அவருடைய முழு சுதந்திரம்ங்கிறது பவுலுக்கு இருக்கல, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை அவர் ஜெயில இருக்கிற நேரம். அப்ப ஜெயில அவ்வளவு தூரம் கஷ்டங்களை அனுபவித்து இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய தேவைகள் எல்லாம் கூட அங்க நிறைவேற்றி கொள்ள முடியாது, சபையை போய் பார்க்க முடியாது, எவ்வளவோ செய்திகள் எல்லாம் வருகிறது ஆனா போய் இருந்து பேசி ஆலோசனை கொடுத்து உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை, எல்லாரும் தோண ஐக்கியத்துல வர முடியாத ஒரு நிலைமை. அப்ப ஜெயில ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை தான் அவரால் செய்ய முடியும், குறிப்பிட்ட சிலரால் மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அவசியமான சுவிசேஷம் என் மூலமாக இன்னும் அதிகமாக பிரசங்கம் பண்ணு, ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு, எப்படி பண்ண முடியும்? என்னப்ப இருக்கிறதே ஜெயிலு, அங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து மனுஷனை நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டாலும் அவருடைய பரவுகிற சுவிசேஷத்தை தடை செஞ்சிட முடியாது. ஜெயில இருக்கிற நேரம் தான் அந்த சீசருடைய ரோம பேரரசனுடைய அரண்மனை பூரா சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. புரியுங்களா? சோல்ஜர்ஸ் விசுவாசிகளா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியும் இல்லையா? பிலிப்பியன் ஜெயிலர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே, அங்க ஜெயில அடைச்சி வச்சிருந்த பொழுது என்ன நடந்தது? இவர் பாடுற பாடல்கள், இவர் பண்ற ஜெபம், அவர் தனக்குள்ளேயே பேசுகிற தேவ வசனங்கள் எல்லாம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கேக்குறாங்களா இல்லையா? ஒரு நேரத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க, அப்படி 10 பேருக்கு அவனுக்கு நேரம் முடிஞ்சுன்னா அவன் போயிருவான், இன்னும் 10 பேர் வருவான். அப்போ ஒரு நாள்ல எத்தனை சோல்ஜர்ஸ் வந்துட்டு போறாங்கன்னு பாருங்க. அத்தனை சோல்ஜர்ஸுக்கும் இவனை இருந்து அவ இருக்கிற அவ்வளவு நேரம் இந்த பவுலை பார்க்க முடியுதா இல்லையா? அப்படி இருக்கிற நேரம் எத்தனை வேத பகுதிகளை அவர் வாசிச்சிருப்பாரு, எத்தனை ஜபங்களை பண்ணியிருப்பாரு, எவ்வளவு சங்கீதங்கள் கீர்த்தனைகள் அவர் பாடியிருப்பாரு, அங்க வந்துட்டு போன ஒரு நாள்ல அத்தனை பேர்கிட்ட எவ்வளவு தூரம் சுவிசேஷம் சொல்லி இருப்பாருன்னு பாருங்க. நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் உண்மையான விசுவாசியா இருந்தா ஜெயிலையும் சுவிசேஷம் பரவத்தான் செய்யும். இனி இந்த சோல்ஜர்ஸ் ஆச்சரியப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் குடும்பத்தில் இதெல்லாம் சொல்ல, இவன் அரண்மனையில் இருக்கிற மற்ற சேவகர்களுக்கெல்லாம் சொல்ல, அது ராஜா வைஃப் வரையும் கூட போயிருது. அதான் கர்த்தர் செய்கிற காரியம். மனுஷனால அதை தடை போடவே முடியாது. மனுஷ சட்டங்கள், அரசாங்க சட்டங்கள் இதெல்லாம் சுவிசேஷத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா இது மனுஷன் செய்யற காரியமே இல்லையே. கர்த்தர் ஒரு காரியம் நடக்கணும்னு தீர்மானித்தா அந்த உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது போகத்தான் செய்யும். ஆனா அது போகணும்னு சொன்னா, அந்த ராஜ்யம் விஸ்தரிக்கப்படணும், வளரணும்னு சொன்னா, நாம சும்மா இருக்கிற பொழுது அது நடக்காது. இவ்வளவு தூரம் அரண்மனை அளவுக்கு சுவிசேஷம் போகுது, சோல்ஜர்ஸ் கூட அவங்க மனம் திரும்பி இயேசு விசுவாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தான் காரணம். ஆனா ஆண்டவர் பவுல் மூலமாக அந்த காரியத்தை செய்தார். பவுலுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது இல்லையா, பவுலுக்கு அந்த பாரம் இருந்தது இல்லையா, அவன் உண்மையான ஒரு விசுவாசியா தான் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்கிற பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்படுகிறது. பாத்தீங்களா, அப்படிதான் விசுவாசிகள் இருக்கும். நம்ம என்ன செஞ்சிடறோம், அதுவும் பெங்களூர்ல இருக்கிறோம், வசதிகள் வேற கூட, நேத்துல இரவு சொன்ன மாதிரி எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ வேலைகள் செய்ய வேண்டி இருக்கு, எவ்வளவோ பொருள்கள் வாங்க வேண்டி இருக்குது, அவ்வளவு பொருள்களையும் வாங்கி சேர்த்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ உழைக்க வேண்டி இருக்குது, ஒரு ஜாபுக்கு இன்னொரு ஜாப் தேவையா இருக்குது. இப்ப எல்லாம் போனா தேவனுடைய ராஜ்யம் எங்க போயிருது, நம்ம ராஜ்யம் நம்ம வசதி தான் வளர்ந்துட்டு இருக்கும். புரியுங்களா, நம்ம விசுவாசிகள் அப்படி இருந்துடுறோம். பவுல் அதெல்லாம் நாட்டம் செலுத்தல, இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு எனக்கு தேவையானது இருந்தா போதும், சில வசதிகள் தேவைதான் யாரும் இல்லைன்னே சொல்லல, ஆனா நம்ம சுவிசேஷ ஆர்வத்தையும் கிறிஸ்துவில இருக்கிற பாரத்தையும் கிறிஸ்துவனுடைய சபை வளர்வல்ல இருக்க வேண்டிய ஆர்வமும் அழிந்து போகிற அளவுக்கு நமக்கு வேற காரியங்கள்ல நாட்டம் போயிடக்கூடாது, போயிடவே கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வேற எப்படி வளரப்போகுது, ஆண்டவர் யார் யாருக்கு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்து ஜீவனை கொடுக்கிறாரோ அவங்க மூலமா தான் அது வளரப்போகுது. ஆகவே தான் பவுல் அதுல அவ்வளவு தூரம் கவனம் செலுத்துகிறார். பாருங்க என்ன சொல்றாருன்னு, 3வது வசனம், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான், யாருடைய பொருளை திருடி நான் இங்க வந்து சேரல, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் காரணமாக, கிறிஸ்துவத்தின் சுவிசேஷத்தின் காரணமாக, சுவிசேஷ பணி என்னை இங்க கொண்டாந்து சேர்த்திருக்குது, அது சொன்னதுக்காகத்தான் என்ன ஜெயில போட்டிருக்கிறாங்க. கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ரொம்ப காரியங்கள் சொல்றார். அதாவது திருவசனம் போகிறதுக்கு வாசல் இருக்கு இல்லையா, அதை தேவன் திறந்து வைக்கும்படி. அப்படின்னா என்னது, நான் எவ்வளவுதான் பேசினாலும், பிரீச்சர்ஸ் வந்து எவ்வளவு திறந்தான் சுவிசேஷம் சொன்னாலும் கூட, ஆண்டவர் அந்த கதவை திறந்து வைக்காட்டி அது வேற எங்கேயோ தான் போயிட்டு இருக்கும். மனுஷன் தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டி இருந்த பொழுதும் அந்த சுவிசேஷத்தை பயனுள்ளதா வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இல்லாம சுவிசேஷம் பிரசங்கப்படவே முடியாது. புரியுதுங்களா, ஆனா அந்த சுவிசேஷம் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அதை பலனுள்ளனா இருக்க செய்வார். பவுலுக்கு அது நல்லா தெரிஞ்சிருந்தது. அவனுக்கு நான்கிற அகங்காரம் அங்க இல்ல, நான் தான் சுவிசேஷத்தை சொல்லணும்னாலும் ஆண்டவர் அந்த வாசலை திறந்து வைக்காத பொழுது அந்த சுவிசேஷம் போக முடியாது. ஆகவே ஜெபம் பண்ணிக்கங்க, ஆகவே ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த நேரத்துல கூட நீங்க ஜெபம் பண்ணிக்கணும், கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே வசனம் பதியும்படியாக நீ கிருபை செய்யும். ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் அவருடைய கிரியை இல்லாம அந்த சுவிசேஷம் போக முடியாது. அவர் அந்த வாசலை திறந்து வைக்கணும். அவர் அந்த வாசலை திறந்து வைத்ததுனால தான் பெங்களூர்ல சபை கட்ட முடிஞ்சது. ஏன்னா நம்ம கொஞ்சம் பேர் செஞ்சா பண்ணிட்டோம். அது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. மனுஷன் என்னமோ வித்தையெல்லாம் பண்ணி என்னமோ கட்டிடுறான், ஆனா ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஆண்டவர் வருகிற பொழுது ஓடியே போயிடும். ஆனா உண்மையான அஸ்திவாரம் போட்டு சரியான சபை கட்டணும்னா கர்த்தர் அந்த வாசலை திறந்து வச்சாதான் அது முடியும். ஆனா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுவும் மட்டுமில்ல, அப்படி அந்த வாசலை திறந்து வைக்கிறதுக்கு ஏன் ஜெபம் பண்ணும், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி வெளிப்படுத்துவதற்கு. நிறைய காரியங்கள் அவருடைய வார்த்தைகள்ல அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். நான் தான் அந்த சுவிசேஷத்தை பேசணும், கிறிஸ்துவனுடைய ரகசியம் தான் அந்த சுவிசேஷம். எது, புறஜாதியார் யூதர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா ஜாதியாரையும் எல்லா மனிதர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வருவதற்காக, பாவம் போக்கி தேவனை அறிந்து கொள்வதற்காக, அதுதான் அந்த ரகசியம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறார். அதை நான் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் பாரத்தோடு இருக்கிறார். நான் அதை பேச வேண்டிய விதத்துல பேசணும், சும்மா ஏதோ கண மூடிட்டு பேசிடக்கூடாது. நான் அதை சரியான விதத்தில் பேசுவதற்கு, அதை பேசி வெளிப்படுத்துவதற்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. எவ்வளவு பெரிய ஒரு பிரசங்கி, எவ்வளவு சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு, இருந்த பொழுதும் கூட அதை நான் எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு விருப்பமில்லாத விதத்தில் பேசிடக்கூடாது. நான் ஜெயிலில் இருக்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இங்க வந்து போகிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்கும் நான் அதை சரியான விதத்தில் சொல்லும்படியா, என்னுடைய பேச்சு என்ன நடவடிக்கைகள் சரியா அமைந்திரும்படியா அமைந்திருக்கும்படியாக, அவர் சில கேள்விகளை கேட்கிற பொழுது அது சரியான விதத்தில் அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு தேவையான விதத்தில் சொல்லும்படியாக நான் சொல்லுவதற்காக எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. சரிங்களா? எவ்வளவு தூரம் தாழ்மை, எந்த விதமான ஒரு அகங்காரமும் இல்லாம அந்த சுவிசேஷத்தை சரியா மனுஷனுக்கு மனவெறுப்பு ஏற்படுத்தி விடாதபடி, அவனுக்கு குழப்பம் ஏற்படுத்தி விடாதபடி. இன்னைக்கு காட் டிவி எல்லாம் பார்த்தா அது சுவிசேஷம் இல்லை அங்க சொல்லப்படுறது, கேட்டு குழம்பியே போயிடுவோம். சில பேர் அவன்லாம் படிச்சிருக்கிறானே தெரியாது, அவன் பேசுற விதத்துல பார்த்தான். வேதம் எல்லாம் நம்ம மொழியில கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா சத்தியமே தெரியாம சத்தியத்தை சொல்லுகிறதா அங்க உளறல் விளையாட்டு தான் நம்ம பார்க்கிறோம். அதுல தேவனுடைய வசனத்தை பத்தி அதை சரியான விதத்துல சொல்லணும். அவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தை அதை நம்ம மாறி சொல்லிவிடாம, மனுஷத்தனமா சொல்லிவிடாம, கர்த்தர் கொடுத்திருக்கிற விதமாக, கர்த்தர் விளக்கி இருக்கின்ற விதமாக சரியாக சொல்லணுங்கிற ஒரு பாரம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? எந்த அளவுக்கு அதை பத்தி இரவு பகல அவர் யோசிச்சிருந்திருப்பாரு, இந்த சோல்ஜர்ஸுக்கு நான் எப்படி சொல்லணுங்கிறதுக்காக. அந்த அளவுல நம்ம கவனம் எடுக்கிறோமான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆனா பவுல் இங்க சொல்லுகிறார், தேவனுடைய ரகசியத்தை அதை நான் பேச வேண்டிய பிரகாரமாக நான் பேச்சு சரியான விதத்தில் நான் விளக்கப்படணும். நான் விளக்குற பொழுது நான் அதனுடைய தோணி கூட சரியா இருந்துடணும். அவங்க கேட்கிறவங்களுக்கு இதயத்தை தெரிந்து அவளுக்கு தேவையான அளவுக்கு சொல்லணும். இந்த அளவுக்கெல்லாம் பாரம் அவருக்கு இருந்தது. அப்படியெல்லாம் நான் சொல்லுகிற பொழுது, அதை நான் ஜெபத்தோடு உழைப்போடு சொல்லுகிற பொழுது, அது தேவன் அது போய் சேர வேண்டிய இடத்துல சரியா போய் சேரும்படியாக அவர் அந்த கதவை திறந்து வைக்கும்படியாக எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. இப்பெல்லாம் நம்ம இந்த வாரத்தில் நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் எவ்வளவு காலமா ஜெபம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? நம்மள நம்பிக்கை இருந்திருந்தா நம்ம ஜெபமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்னத்தான் செய்து தலகீழா நின்னாலும் ஆண்டவர் கிரியை செய்யாட்டி ஒண்ணுமே நடக்க போறதில்லை. அவ்வளவு ஜெபம் தேவையா இருக்கிறது. அது ஜெபம் தேவையா இருக்கிறது மட்டுமல்ல, அது நம்ம கவனத்தோட மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு பாரத்தோட இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. அதை சரியாக நான் சொல்ல வேண்டும், அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்க கடமை என்ன? நம்மளும் கூட கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், நம்முடைய சபையில சுவிசேஷத்தை பேசுகிறவர்களும், ஓய்வு நாள செய்தி கொடுக்கிறவர்களும், மற்ற நேரத்தில் விளக்கப்படுகின்ற அந்த சத்தியலையும் கூட அது சரியான விதத்துல தேவையான அளவுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் அவற்றை பயன்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சரியான சுவிசேஷத்துல ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு அவசியம். இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல சுவிசேஷம் சரியா சொல்லப்படுகிறதே இல்லை. மனுஷனுடைய பாவம் போக்கப்படுவதற்கு தேவன் அனுப்பி இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்னைக்கு சரியான விதத்துல சொல்லப்படாம மனிதர்கள் வீண் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்தபடியெல்லாம் நடக்காம அந்த போதனைகள் சரியா கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு சபையை இங்க உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு கருத்தோட பானத்தோட நம்ம ஜெபம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்காகத்தான் நம்ம பிரீச்சர்ஸுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். நம்ம ஏன் ஜெபம் பண்ணுகிறோம்? ஆண்டவரே, இன்னைக்கு கூட ஓய்வு நாள்ல அந்த சரியான பிரசங்கிகள் நல்ல இடங்கள்ல எல்லாம் அவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதி. பொய்யா பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, மனசாட்சி உண்மையா ஆண்டவருக்கு முன் இருந்து சரியான விதத்துல சுவிசேஷ போதனை கொடுக்கிறவர்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஏன்? அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படணுங்கிறதுக்காக தான். அதுக்காக ஜபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த சபையில ஒவ்வொரு அங்கத்தவரும் கூட, இந்த சேர்ந்தவங்களும் உங்களுடைய ஜபங்கள்ல அது ஒரு பங்கா வச்சிருக்கோம். அவளுக்கு ஜபிக்கிறது, இந்த சபையில உள்ள பிரசங்கங்கள்லாம் சரியா நடப்பதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்? பவுல் பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலனா இருந்த பொழுதும், உலகம் பாராட்டின ஒரு பிரசங்கியா இருந்த பொழுதும், ஆண்டவருக்கு முன்பாக மக்கள் ஜெபம் தனக்காக ஜெபம் பண்ணணுங்கிறதுல அவர் தங்கி இருக்கலையா? அவர் வேண்டி கேட்கிறார், ஆகவே நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய சொந்த தேவைக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டு போக நாம ஜெபம் பண்ணணும். பாத்தீங்களா? பவுல் தனக்கு மட்டும் ஜெபம் பண்ண சொல்ல, இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு கடமையை இங்க நினைவுபடுத்துகிறார். இதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களா இங்க இருக்கிற உங்களுக்கு இருக்கிறது. என்ன அது? 5-6 வசனங்கள் அது சொல்லப்படுகிறது. உங்களுடைய கடமை என்ன? நம்ம எல்லோருடைய கிறிஸ்தவருடைய கடமை என்ன? முதலாவது என்ன தெரியுமா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம ஞானமாக நடந்து கொள்ளணும். என்னது புறம்பே இருக்கிறவர்கள்? நமக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு. இப்ப சுவிசேஷம் நம்ம எங்க போய் சொல்லணும்? இங்க நிச்சயமா சொல்லணும். ஏன்னா ஞாயிற்றுத்தனத்தில் நம்ம கூடி வருகிற பொழுது, ஓய்வு நாள்ல நம்ம ஆராதனை செய்கிற பொழுது தேவனை அறியாதவங்களும் வருவாங்க. ஆகவே நம்ம கொடுக்கின்ற எந்த பிரசங்கம் எந்த பகுதியில் இருந்தாலும், அது என்ன போதனையாக இருந்தாலும், சுவிசேஷத்தில் அதை கொண்டு வராம இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ பத்தி பேசுகிற பொழுது சுவிசேஷத்தை பத்தி சொல்லத்தான் போகிறோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் கேட்கணும், வெளியில இருந்து இங்க வரவங்க கேட்கணும், இங்க சொல்லப்படத்தான் வேணும். ஆனா இருந்த பொழுதும் அவிசுவாசிகள் இருக்கிற இடம் சபை இல்ல, வெளியில தான் இருக்கிறாங்க. இந்த சபை இருக்கிற சுற்றுப்புறங்கள்ல இருக்கிறாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேவனை அறியாத மக்கள், பலவிதமான சித்த சிந்தனைகளை கொண்டு பலவிதமான போதனைகளை போய் வாழ்க்கை முறையை கொண்டு இருக்கிறவங்க, அவங்க கிறிஸ்துவு கிட்ட இன்னும் வரல. தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்றோம். உங்களை இருக்கிற வீடுகளுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களா இல்ல? உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் இந்துக்களா இருக்கலாம், முஸ்லீம்களா இருக்கலாம், வேற மதங்களை சேர்ந்தவர்களா இருக்கலாம். அவருடைய சிந்தனை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை அங்க விதைச்சிருக்கிறாரு கிறிஸ்தவர்களா. அப்படி புறம்பே இருக்கிற அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு முன்பு நீங்க ஞானமா நடந்துக்கணும். ஏன் உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு காரணம், அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்படுத்துவதற்கு நீங்க பயன்படணுங்கிறதுக்காக. ஆமா, அந்தியோகியாவில் எருசலேம்ல எல்லாம் பிரச்சனை வந்து சபைக்கு பெரிய எதிர்ப்பு. அப்ப எருசலேம்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேற இடங்களுக்கு போக வேண்டி வந்துருச்சு. அப்ப சில கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து அந்தியோகியாவுக்கு போய் அங்க இருந்தாங்க. அப்படி போய் இருந்த பொழுது அவங்கெல்லாம் ரெண்ட்டுக்கு வீடு வாங்கி, இல்லாட்டி ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து போய் இருக்க வேண்டி இருக்கும் இல்லையா. அப்படி இருந்த பொழுது பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் வந்து, நீ எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க யாருன்னு கேட்க ஆரம்பிச்சான். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் இவங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அவருடைய செயல்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, இவருடைய பேச்சு நடவடிக்கைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்த பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் சரியான விதத்துல ஞானத்தோடு நடந்து சுவிசேஷம் சொன்னதுனால அந்தியோகியாவில் சபை நிறுவப்பட்டது. அப்போஸ்தலர்கள் இருந்தது எருசலேம்ல, அந்தியோகியாவில் சபை நிறுவப்பட்டது கிறிஸ்தவர்களை கொண்டு. பாத்தீங்களா, ஏன் அந்த கிறிஸ்தவர்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஞானத்தோடு நடந்ததுனாலே. அப்ப உங்க இந்த சபையை சேர்ந்த அங்கத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு, நீங்க ஞானத்தோட புறம்பே இருக்கிறவர்களுக்கு மக்கத்துல நடந்துக்கிறது. பக்கத்து வீட்டு வார ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரான், கதவை தட்டி, கதவை துறக்கிறீங்க, அவன் வந்து கிறிஸ்தவனே இல்ல, என்ன விஷயம்னு கேக்குறீங்க. என்ன உங்க வீட்டுல ஒரு பெரிய சத்தமா இருக்குது, அதான் தட்டி கேட்கவன். வேற ஒன்னும் இல்லைங்க, என் பொண்டாடி சும்மா தேவையெல்லாம் பேசிருச்சு, அதனால நான் ஒரு பெரிய திட்டு திட்டி ஒரு அடியும் போட்டிருக்கிறேன், அதான் சத்தம். அப்படியா, சரின்ட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்ன நினைச்சிட்டு போவான், போறவல்ல என்ன, அவன் கிறிஸ்தவன் கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறானுங்க. இப்ப அவன் அடுத்த அவன் இருதயத்துல கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவ பத்தி சிந்திக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் அன்னைக்கே மூடு விழா நடத்தியாச்சா இல்லையா? ஏன் நம்ம நடவடிக்கை அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாம போச்சு. ஏன் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்தா கிறிஸ்துவுக்கு தான் பெரிய அவமானத்தை நம்ம தேடி கொடுக்கிறோம். புரியுதுங்களா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஞானத்தோடு நடந்து. நாம ஒழுங்கா இருக்க வேண்டியது வீட்டுக்குள்ள, எவன் பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒழுங்கா இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆனா அதே நேரம் புறம்பே இருக்கிறவர்கள் இருக்கிறாங்கிறன்னு நம்ம டபுளா ஒழுங்கா நடக்க வேண்டியது அவசியமா இல்லையா? 4-5 பேர் அணி நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம பேச்சு இதுவும் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? ஏன் அவன் பார்வையும் கவனமும் நம்ம யாருன்னு வெளிப்படுத்தும். கிறிஸ்துவனுடைய பேரை சுமந்து நடந்துகிட்டு இருக்கிறோம். எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை வெளிப்படுத்த வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு. அதனாலதான் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஞானம் இல்லாம நடக்க முடியாது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்க. அவன் உங்களை பார்த்து சிந்திக்கும்படியாக, ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கிறாங்களே, அவனுக்கு ஊர்பட்ட பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் வழியே தெரியாது, எங்கெங்கயோ போய் தேங்காய் உடைச்சிட்டு இருப்பான், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான், ஆனா ஒன்னும் போன மாதிரி இல்லை. மன குழப்பம், கடைசியில பேப்பர்ல தான் வருது, இவன் தற்கொலை பண்ணிட்டான், அவன் அதுல குதிச்சுட்டான், அப்படிலாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கும். இப்ப அவன் விடுதலைய தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான், சொல்லாடியும் கூட அவன் இருதயம் தேடிட்டு இருக்கு. அப்ப நாம ஞானத்தோடு நடக்கிற பொழுது அவன் நம்ம கிட்ட உதவி கேட்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அதனாலதான் புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஞானத்தோடு நடந்து. அது மட்டும் இல்ல, நாலாவது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையானது. அதுல என்ன சொல்லுது, திருவோஸ் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. இந்த வசனம் முடியல, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிடீம் த டைம், காலத்தை மீதப்படுத்திக் கொள்ளுங்கள், பலனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஞானத்தோடு நடந்து காலத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அதை மீதப்படுத்தி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. நம்ம இங்க இருக்க போறது ரொம்ப காலம் இல்லை. இப்ப கூட சமீபத்தில் உலகம் முடிய போகுதுன்னா டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்குது, ஒன்றும் நடந்த பாடி இல்லை. உலகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தா நோவாவுடைய காலத்துல உலகம் அழிஞ்சிருக்கு. அது கர்த்தர் தீர்மானம் பண்ணதுனால, மனுஷன் டேட் பிக்ஸ் பண்ணல. அதுக்கு பிறகு அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எத்தனை பேர் சொல்லி பார்த்துருக்கிறான் என்னென்னமோ, ஒண்ணுமே நடக்கல. அதனால அதை நேற்று கேட்டு நம்ம நம்ப கூடாது, ஏன்னா அது நடக்காது. அவன் எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம நம்பணும், இல்லாட்டி மனுஷனுடைய வார்த்தையை நம்பணும். ஆண்டவர் வார்த்தையை நம்பினா அது சரியா தான் இருக்கும், மனுஷ வார்த்தை உதவையே பண்ணாது. ஆகவே நம்ம எப்ப அது நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நாம வாழ்ற காலம் கொஞ்சம் தான் இல்லையா. உலகம் முடிகிற வரை நம்ம இருந்துட போறது இல்ல, 60 70 நம்ம போயறதான் போறோம். அப்ப இருக்கிற காலங்கள் கொஞ்சம் தான். அந்த இருக்கிற காலங்கள் ரொம்ப அவசியமான காலங்கள். அந்த இருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவ்வளவுதான் நமக்கு ஆண்டவர் விதிச்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்ப போற போறோம்னு அவர் தீர்மானிச்சிட்டார், அவ்வளவுதான் இருக்க போறோம். அது எவ்வளவு நமக்கு கூட தெரியாது, அடுத்த நிமிஷமா இருக்கலாம், பொசுக்குன்னு போயிடுறாங்களா இல்லையா, அடுத்த நாளா இருக்கலாம், அடுத்த வாரமா கூட தான் இருக்கலாம், ஆனா தெரியாதே. அப்ப அந்த காலம் என்ன செய்யறது, கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துல நாம பாட்டுக்கு யூஎஸ்ஏ போவோம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆண்டு ஒரு காரியம் செய்ய முடியுமா, யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்குன்னா, வேலைக்கு போகத்தான் வேணும், சம்பாதிக்க தான் வேணும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாம் கூட ஞானத்தோடு சிந்தித்து இந்த காரியங்களுக்கு மேல நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழணும், கிறிஸ்தவனுடைய சுவிசேஷம் பரவுவதற்கு என்னால முடிந்ததையும் நான் செய்யணும், ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, காலேஜில் படிச்சாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட நம்ம வாழ்கிற நேரமும் சரி, சுவிசேஷம் சொல்லுகிறதுங்கிற எண்ணமும் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்கான காரியங்களையும் நம்ம செய்யாம இருக்கக்கூடாது, சந்திக்காம இருக்கக்கூடாது. அப்ப காலம் மீதப்படுத்தப்படணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் அதுக்கு மேல கொடுக்க மாட்டார். கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட செய்யலாம்னு நானும் தான் பாக்குறேன், ஆனா அவ்வளவுதான் இருக்குது. அதுல நம்ம 7 மணி நேரம் தூங்கியும் ஆகணும். அப்ப மிச்சம் இருக்கிற நேரத்துல குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுல நம்ம என்ன செய்யணும், காலத்தை மீதப்படுத்தணும். எதுக்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு. ஆனா ரொம்ப பேர் நம்ம என்ன செஞ்சோம்னா, காலத்தை வீணாக்குறது. கம்ப்யூட்டர்னு ஒரு வந்து சேர்ந்துச்சு, நல்லதுதான், எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிடலாம். ஆனா அதோட சேர்த்து இந்த இன்டர்நெட்டையும் கொண்டாந்துட்டான்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் அது பாட்டுக்கு சும்மா போயிருது, அதுல தேவையில்லாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது போயிருதா இல்லையா. இப்ப அதை போன்லயும் கொண்டாந்து வச்சுட்டானுங்க, டெக்ஸ்ட்னு கொண்டாந்து வச்சுட்டானுங்க. இப்ப எல்லாரு கையும் அதுல தான், ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமயே பேசுறது தான் இன்னைக்கு வழக்கம். மனுஷ உறவெல்லாம் வீணா போச்சா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப பேர் பேசுறது இல்ல. அப்ப இந்த கிறிஸ்தவ ஊழியங்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து, பேசாம சுவிசேஷம் சொல்ல முடியாது. இவன் தான் பேசவே மாட்டேங்கிறானே, ஒரே இடத்துல நாலு பேர் உட்கார்ந்து இருந்தாலும் இதுல தான் பேசிக்கிறாங்க. மனுஷ உறவு இன்னைக்கு இல்ல, பேசாம தான் எல்லாம் நடக்கணும், முகத்தை பார்க்காம தான் எல்லாம் நடக்கணும். இன்டர்நெட் மேல தப்பா, கம்ப்யூட்டர் மேல தப்பா? இல்லவே இல்லை. எல்லாம் நல்லது, நல்ல காரியங்களுக்கு பயன்படும். தப்பு நம்ம மேலதான் இருக்குது. டைனமைட் மாதிரி நம்ம இருக்கிற இருதயம் என்ன நல்லதை கண்டுபிடிச்சாலும் அதை தப்பா தான் பயன்படுத்துவோம். நமக்கு கண்ட்ரோலே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? இதே நல்லது தான் இருந்தாலும் இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு நம்மளால நிப்பாட்டிக்க முடியுமா இல்லையா? முடியும், ஆனா அதை செய்யறது இல்லையே, வீணாக்குறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? காலத்தை மீதப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்து, புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஞானமா நடக்கணும்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையில நம்ம ஒரு என்ன விதத்திலையும் ஆண்டவர் அவன் அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா, அவனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம நேரத்தை எங்கேயோ சம்பாதிச்சு தானே ஆகணும். பாருங்க, நேரத்தை நம்ம மீதப்படுத்தி இருக்கிற நேரத்தை கொடுத்திருக்கிற அந்த நேரத்துல தேவையானதை மட்டும் செய்து, தேவையில்லாம நேரத்தை வீணாக்காம அதை சேர்த்து அதை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பணிகள் நம்ம செய்யறதுக்கு பயன்படுத்தினாதான் சுவிசேஷம் முன்னுக்கு போக முடியும். பாருங்க, வர முடியுமா? முடியாது. நேரம் நமக்கு சொந்தமானது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நமக்கு சொந்தமானது. அதை கவனமா பயன்படுத்துகிறது நம்ம வேலை. அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும், அதை சரியான விதத்துல பயன்படுத்தணும். எதுக்கு? திருவசனம் போகும்படியாக. புறம்பே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நாம் ஞானமாய் நடந்து, அதோட முடிக்கலையே, இப்படி நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்துல சப காரியத்துக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் நாம செய்ய வேண்டிய சுவிசேஷ காரியங்களுக்கும் பயன்படுத்தி என்ன செய்யணும்? அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. ஏன், நம்ம யாருக்கு போயிட்டு ஆண்டவரை பத்தி சொன்னாலும் அதை பேச்சால தான் சொல்ல போறோம். வாய துறக்காம சுவிசேஷம் ஒருத்தனமே சொல்ல முடியாது. வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டி இருக்குது. இருந்த பொழுதும் வாயால சொல்லப்படுகிறது சுவிசேஷம். அவங்க கேட்கிற பொழுது நம்ம பதில் சொல்லணும். அப்ப நம்ம பேச்சு எப்பொழுதுமே கிருபை பொருந்தினதாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சு தேவனை நினைவுபடுத்துகிறதாக இருக்கும். நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாரோட எப்படி பேசுகிறோம்? சில நேரம் சபையில இருந்ததுனாலும் சபை மக்கள் பேச்சு சரியா இருக்கிறது இல்லை. பெரிய அநியாயமான காரியமா இல்லையா? கிருபை பொருள் உப்பால் சாரமேறினதாக. மத்தியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட போறீங்க, இப்ப அதுல உப்பு இல்லாம இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? உடனே பெரிய புரட்சி பண்ணிடுவீங்க. ஏன்னா உப்பு தேவையா இருக்கு, சாதத்துக்கு உப்பு தேவையா இருக்கு இல்லையா? அப்ப உப்பு என்ன செய்யுது? அதை டேஸ்ட் ஆக்குது. உப்பால் சாரமேறினதாக. அப்ப நம்ம பேச்சுல வந்து உப்பு இருக்கணுமா? சாதத்துக்கு போடுற உப்பு இல்ல, சாரமேற்றினதா, கிருபை உள்ள பேச்சு பேசணும். அவ கேட்கிறவங்களுடைய இருதயத்தை அதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதா நம்ம பேச்சு அமையணுமா? தேவையில்லாத உப்புல்லாத பேச்சா இருக்கக்கூடாது. அதான் சொல்ற, அது அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. மனுஷன் பலவிதமான குழப்பங்களோட இருக்கிறான், பலவிதமான தேவைகளோட இருப்பான். அப்ப ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கும் ஏற்ற விதத்துல அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்படியாக தேவனுடைய வார்த்தைகள்ல ஞானத்தை பெற்று அதை சரியானபடி சொல்லி சரியாக வழிநடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டு வர்றாருன்னு தெரியுங்களா? அவனவனுக்கு நின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. நான் ஜெயில இருக்கிறேன், நான் சரியானபடி அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் கூட வெளியில இருக்கிற பொழுது அந்த பெரிய கடமை உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்க வாழ்க்கைய ஒழுங்கா வாழ்ந்து உங்களுடைய பேச்செல்லாம் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பேச்சாக கிருபை பொருந்தினதாக இருப்பதாக பார்த்து கொள்ளுங்க. எவ்வளவு முக்கியமான காரியம் சொல்றார் தெரியுமா? ஏன் இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணாம நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம தயார் பண்ணி கிறிஸ்துவே சிந்தனையாக இதை செய்யாட்டி பெங்களூர்ல இந்த சபை வளர முடியாது. ரெண்டு விதத்துல வளரலாம். யாராவது இதை கொஞ்சம் பெரிய காசு செலவழிச்சு டிராமா எல்லாம் பண்ணி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு பொய்ய சொல்ற ரெண்டு பேரை கொண்டாந்து விட்டு இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி மனுஷனுக்கு என்ன விருப்பமானதுன்னு பார்த்து அதெல்லாம் செஞ்சா ஜனக்கூட்டம் வரும். நீ அரிசி பருப்புன்னு போறவனுக்கும் கொடுத்துட்டு இருந்தா அவன் கூடவே வருவாங்க. அதெல்லாம் உலகத்துக்கு ஏத்த விதத்துல செய்யறது. அப்ப நம்ம செய்யற காரியம் எல்லாம் நிப்பாட்டினா வந்த கூட்டமும் ஓடி போயிரு. இன்னொருத்த எவனாவது செய்வான், அங்க போயிருவாங்க. அது பொய்யா வளர்க்கறது, இயேசு பேர்ல வளர்றது காரியமா இருக்காது. ஆனா உண்மையா வளர்றது ஒன்று இருக்கு. இப்ப அங்க பவுல் சொல்லுகிறது போல நாம ஜெபத்துல தங்கி இருந்து சரியானபடி வாழ்ந்து அந்த சத்தியத்தை சரியானபடி சொல்லுகிற பொழுது மனுஷனுடைய கண்கள்லாம் பட்டு பட்டுன்னு ஆண்டவர் துறப்பார். அவனுடைய இருதயத்துக்கு ஒளி ஏற்படுத்துவார். அவனுடைய பாவத்தை போக்கி விடுதலையை கொடுக்கிற பொழுது அப்படி வர்றவங்க என்ன செய்வாங்க? கழுத்தை வெட்டினாலும் கிறிஸ்துவுக்காகத்தான் வாழ்வேன்னு வாழ்றவனா இருப்பான். அவர்கள் மனுஷர்களால் சேர்க்கப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க, தேவனால சேர்க்கப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க. பாத்தீங்களா, அதுதான் உண்மையான சபை வளர்ச்சி. அதனாலதான் பவுல என்ன பண்ணி அரசாங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியலையே, ரோமர்கள் என்ன செய்தும் பவுலினுடைய சுவிசேஷ வாஞ்சியையும் பாரத்தையும் அவர்களால குறைக்க முடிந்ததா? அங்க நெருப்பு மாதிரி பரவி கொண்டிருந்த சுவிசேஷ ஊழியங்களையும் சபை வளர்ச்சியை அவர்களால தடை செய்ய முடிந்ததா? முடியவே இல்லையே. அதுக்கு காரணம் என்ன? அது உண்மையான ஊழியமாக இருந்ததுனால, தேவனுடைய ஊழியமாக இருந்ததுனால, தேவனுடைய மக்களை கொண்டு நடத்தப்பட்ட ஊழியமாக இருந்ததுனால. நாம தேவனுடைய மக்களா எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. ரொம்ப பேருக்கு இன்னைக்கு எல்லாம் சேர்ச்சிக்கு வந்து மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆகலாம், ஆனா எனக்கு ஒரு சேர்ச்சிக்கு ஒரு சர்வீஸுக்கு தாங்க வர முடியும். ஆண்டவருடைய பிள்ளை ஆனா ஆண்டவருக்கே புத்தி சொல்றது. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவம் இன்னைக்கு இருக்கு. என் வாழ்க்கையே ஆண்டவருக்காக ஆரம்பத்தில் சொல்லிடுவோம், ஆனா 5% கொடுக்கறது இல்லை. நீ காலேஜுக்கு போகணுங்க, நீ ஜாபுக்கு போகணுங்க, அதுக்கு போகணுங்க, ஏன்னா அதுலலாம் ஆண்டவர் இல்லாம நீ செஞ்சிட போறியா? ஆண்டவர் இல்லாம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? ஆண்டவர் இல்லாம ஒரு வேலையில நினைச்சிருக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன பேச்சு பேசுறோம்? கர்த்தருக்காக வாழணும்னா எல்லாம் கர்த்தருடைய வசனப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய பார்க்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம். எங்க கர்த்தருடைய காரியத்தையும் உலக வாழ்க்கையும் வாழ பார்க்கிறோமோ அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளோட இருக்காது. உலகத்தானவனா நம்ம மாறிடுவோம். பவுல் உலகத்தானவனா நடந்ததே இல்லை. இந்த உலகத்துல இருந்த பொழுதும் அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார். இந்த சபை மக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார். அப்ப நீங்க யாருன்னு யோசிச்சுப்பாங்க. நான் உண்மையான கிறிஸ்தவனா, இயேசுவை உண்மையிலேயே நான் விசுவாசிக்கிறேனா, இயேசுவாலயம் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதா, இயேசுவுக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேனா, இயேசுவுக்காக என்னுடைய நேரத்தை பயன்படுத்துவதில் கூட நான் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேனா? நம்ம கேட்டு பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்காக நான் என்ன பங்களிக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய குடும்பம் எல்லாம் எந்த விதமான பங்கு அதுல கொடுக்குது? என் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு முக்கியமா, உலகத்து வாழ்க்கை எனக்கு முக்கியமா? காலம் கொஞ்சம் தான் இருக்கு நம்மகிட்ட. நான் இருக்கிற அந்த காலத்துல நம்மகிட்ட ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். வாலிபர்களா இருக்கவங்க கிட்டையும் தான். நீங்க கிறிஸ்துவ இன்னும் அறியாம கிறிஸ்துவுக்காக உங்க இருதயம் இன்னும் கொடுக்கப்படாம இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க உடனடியா செய்ய வேண்டியது அந்த இயேசு கிட்ட வர்றது தான். ஏன்னா இளமையிலேயே இயேசு கிட்ட வர்றது ரொம்ப ஆசீர்வாதமானது. அதுக்கு பிறகு வாழ்க்கைய இயேசுடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம கொண்டு போகலாமே. ஆண்டவர்கிட்ட விலனையே வந்துட்டா செய்யற பாவங்களை குறையும் இல்லையா? செய்யற பாவங்கள் குறையும். விலனையே ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அதிகமா வளர முடியும். ஆக இயேசு அறியாதவங்க இருந்தீங்கன்னா முதல்ல அதுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் இல்லாம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை நரகம் மாதிரிதான். ஒரு விதத்தில் சமாதானம் இருக்காது. உலகம் கொடுக்கிற ஒரு போலித்தனமான சமாதானம் இருக்கும், அது போய். ஆனா இங்க உலகத்துல வாழ்க்கை முடிகிற பொழுது போக போறது நரகம். ஏன்னா பிசாசு நமக்கு உண்மையே சொல்ல மாட்டான், பொய்யத்தான் சொல்லுவான். ஏதேன் இதுலயே பொய்யோட தான் எல்லாம் ஆரம்பமானுச்சு. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையும் கெடுத்துட்டான் இல்லையா? அதனால உலகத்து மக்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ அறியாம இருக்கிறவங்களுக்கு அவன் பொய்ய சொல்லிட்டே இருக்கிறான். இப்ப கூட சொல்லுவான், அவர் சொல்றத கேட்காத. ஏன்னா பொய் சொல்றதே தான் பிசாசுக்கு வேலை. சாத்தானுக்கு நல்லது என்னதே அவன் மனசுக்கு வராது, உண்மையும் சொல்ல மாட்டான். நாம அவன் பேச்சு கேட்க கூடாது, ஆண்டவர் பேச்சு கேட்கணும். இயேசு சொல்றாரு, என்கிட்ட நீ வந்துட்டியாச்சு, உன் பாவங்களுக்கு விடுதலையை நான் கொடுக்கறேன். நீ பாவின்னு உணர்ந்து என்ன நாடி வருகிற பொழுது உனக்கு நான் மறுபிறப்பை கொடுக்கிறேன். உன்னை புதிய மனிதனாக மனுஷியா மாற்றி எனக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். அது இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். எங்க இருக்கிறீங்க நீங்க கேட்டு பாருங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க தேவ ராஜ்யத்துக்கு உங்க நேரத்தை கொடுங்க. கிறிஸ்தவர்களா இல்லாதவங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்க கையை பிடிச்சு உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது, அவருக்காக நம்ம வாழ்கிற பொழுது துன்பங்களும் கூட இன்பமா தான் இருக்கும், அது பெருசா இருக்காது. எங்க சபையில ஒரு நல்ல கிறிஸ்தவ மனுஷன் போன வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்ப இவருக்கு வந்து இன்சூரன்ஸ் அதுலாம் இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. இவா சொன்னாரு, அது பயங்கர வலியா இருந்துச்சுங்க. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன்னா, அது வலி போன பிறகு போய் நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமா படு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். நான் அப்படி பண்ணிட்டேன். ரெண்டு நாளைக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, போற நேரத்திலேயே போறோம்னு வந்துருச்சுன்னா சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போயிடலாங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். டாக்டர்கிட்ட போனா அங்க ரொம்ப செலவு, ஏன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லாததுனால. ரெண்டு நாளைக்கு பிறகு தெரிஞ்சுதான் நாங்க ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போய், ஹார்ட் அட்டாக் வந்ததுனால 30% டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவனால இருக்கிறதோ சாகிறதோ அவனுக்கு பெருசாவே படல, அது பெருசா படல. பேய் இதே நேரம் ஆண்டவர் அறியாத மனுஷனா இருந்திருந்தா என்னென்னமோ கவலைப்பட்டு என்னென்னமோ கதறி என்னென்னமோ துன்பப்பட்டு பெரிய ராமாவே பண்ணிருப்போம். ஆனா தேவனுடைய மக்களுக்கு இருக்கிறது போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இருந்தான்னு கூட ஆண்டவருக்கு காரியங்களை செய்யலாமேன்னு பவுல் மாதிரி யோசிப்பான், அவ்வளவுதான். அதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திங்கிறாரு இயேசு பவுல் அப்போஸ்தலன். எப்படி உங்க காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னையிலிருந்து யோசிச்சு பார்க்கணும். உண்மையா தேவனுடைய பிள்ளையா நம்ம நடந்துக்கிறோமா? தேவன் அறியாதவங்க தேவன்கிட்ட வந்துருங்க, காலத்தை வீணாக்காம. தேவன் அறிந்தவர்கள் காலத்தை பயன்படுத்தி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா காரியங்களை செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோம்.